நாம் மற்றொரு அருமையான புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் கிருபையாய் பிரவேசிக்க செய்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்துல இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கும்படியாக இருக்கிற வழியில நாம் மற்றொரு அருமையான சத்தியத்தை சிந்திக்கும்படியா இருக்கிறோம். நீங்க பார்க்கிறோம், தொடர்ந்து லூக்கா புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டு வருவோம். உங்களுக்கு தெரியும், லூக்கா புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்துல ஆறாம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். ஆறாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தும் நம்ம அந்த அருமையான சத்தியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். சொல்ல போனால் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அருமையான ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று சொல்லி, எந்த ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண வேண்டும் சொல்லி அந்த ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் நாம் அவ்விதமான ஒரு தலைப்பில் நாம் சிந்தித்தோம். அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே காணும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏதுவான சத்தியத்தை நாம் சிந்தித்தோம். அதுக்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாளிலே அந்த பதினோராம் வரைக்கும் பதினோராம் வசனம் வரைக்கும் சிந்தித்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் மற்றும் ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நமக்கு தெரியும், இயேசுவானவர் உங்களுக்கு தெரியும், இயேசுவானவர் செய்த ஊழியன் உங்களுக்கு தெரியும், மிக அருமையான அற்புதமான ஊழியத்தை செய்தார். இந்த உலகத்தில் வந்தார், இந்த 2000 ஆண்டுகள் முன்பதாக இயேசுவான இந்த உலகத்தில் மனுஷனாக ஒன்ன போல என்ன போல வந்து அவர் செய்த ஊழியம் மிகச்சிறந்ததான ஊழியம், எவற்றோடும் எவரோடும் ஒப்பிடப்பட முடியாத ஊழியம். அந்த உன்னதமான ஒரு மகத்தான பணியை செய்தார். சொல்லப்போனா அவர் பல்வேறு சத்தியங்களை, பல்வேறு அருமையான சத்தியங்களை போதித்தார். நீங்க கையில வச்சிருக்கீங்களே பைபிள்ல, சும்மா சாதாரணமான புஸ்தகம் நினைக்காங்க, நீங்க படிக்கிற வரலாற்று புஸ்தகம் மாதிரி இல்ல கதை புஸ்தகம் மாதிரி நினைச்சிடக்கூடாது. நீங்க கையில வச்சிருக்க பைபிள் தேவாதி தேவனுடைய கர்த்தருடைய புஸ்தகம், தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட புஸ்தகம். இது கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க படிக்க படிக்க அருமையான சத்தியங்களை நம்ம கண்டுகொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். எல்லாமே அந்த ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவிதமாக இயேசுவான தூரத்து வந்தார், அருமையான சத்தியத்தை போதித்தார். வேற எங்கேயுமே இப்படிப்பட்ட அருமையான உபதேசங்களை வேற எந்த புத்தகத்திலையும் நம்ம பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட உன்னதமான நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய போதனைகள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய போதனைகளில் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படியாக, நல்ல ஒரு வாழ்க்கையை, எதிர்காலத்தை நல்ல ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கையை கட்டும்படியாக இன்னைக்கு என்ன போதனைக்கு உலகத்துல இருக்குது, என்ன போதனை இருக்கு இன்னைக்கு உலகத்துல? ஒண்ணுமே இல்லை. ஆனா வேதத்துல மட்டும்தான் இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்துல நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையை கட்டும்படியாக, கடவுளை கண்டு கடவுளுக்குள்ள வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கட்டும்படியாக, மற்றொரு வாழ்க்கை ஒன்று இருக்கு, பரலோக வாழ்க்கை ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை அறிந்து நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்தும்படியாக எங்க கத்துக்கொள்ளலாம்? கத்து கொடுத்துருக்க இந்த வேத புஸ்தகத்துல மட்டும்தான் கத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட அருமையான சத்தியங்கள், நமக்கு வேண்டிய சத்தியங்களை இயேசுவான நமக்கு போதித்தார். அருமையான சத்தியங்களை போதித்தார். மிக உன்னதமான அற்புதமான ஊழியத்தை செய்தார். அவர் ஊழியத்தினாலே, அவர் செய்த பணியினாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமாங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் இந்த ஊழியத்தை செய்கிறோம், நாமும் இந்த அருமையான பணியை செய்கிறோம். அது எங்க செய்கிறோம்? கொல்லிமலையில இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஒரு காலத்தில் இந்த கொல்லிமலை கொல்லும் மலை என்று பெயர் பெற்ற ஊழியம், கொல்லும் மலை என்று பெயர் பெற்ற, கொல்லும் மலை என்று பெயர் பெற்ற மலை, அது அப்படிதான் கொல்லிமலைன்னு சொல்லி வந்தது. ஏனென்றால் அந்த நாட்கள்ல பயங்கரமான மலேரியா காய்ச்சல் பரவிக்கிட்டு இருந்த நாட்கள், மலேரியா காய்ச்சல் பயங்கரமான பரவிக்கிட்டு இருந்த நாட்கள், கொல்லிமலையில அநேகர் மடிந்து கொண்டிருந்த நாட்கள், அதனால பயங்கரமாக பாதிக்கப்பட்டு மக்கள் சின்ன பின்னமாக மாண்டு போய் கொண்டிருந்தார்கள். பல பேர் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், மருத்துவ வசதியே இல்லை. அப்படி மருத்துவ வசதி இல்லாத நாட்கள்ல தான் ஒரு மனுஷன் கீழே சேந்தமங்கலத்துல போயிருக்கிறான். அந்த மனுஷன் சேந்தமங்கலத்துல போய் அங்க ஒரு மருத்துவர் பார்த்தான். அந்த மருத்துவர் பேர் தான் ஜெசிமன் பிராண்ட். அந்த மருத்துவர் பேர் தான் ஜெசிமன் பிராண்ட். அங்க வேலைக்காரர் துறவர்த்தர் மருத்துவ பணி செஞ்சுட்டு இருந்தார், கடவுளுடைய பணியும் மருத்துவ பணியும் செஞ்சுட்டு இருந்தார். அந்த கொல்லிமலையிலேருந்து பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நபர், ரொம்ப பாதிக்கப்பட்ட நபர், மருத்துவ உதவி இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்தார் அந்த கொல்லிமலை. அந்த நாட்கள்லாம் கடூரமான பயங்கரமான மக்கள் பலியாயிட்டு இருந்தான் வேலையில. அந்த மனுஷன் கீழே படாத பாடுபட்டு அவனும் பாதிக்கப்பட்டு கால்நடையா நடந்து போய், அன்னைக்கு எங்க பஸ் வசதி, எந்த வசதியுமே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி, எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே இறங்கி அந்த துறைய, அந்த வெள்ளக்கார துறையை பார்த்தார். அவர் வேற யாரும் இல்லை, கடவுளுடைய பணியை செய்த ஒரு நபர், அவர் மருத்துவ பணியை செய்துட்டு இருந்தார் அந்த சேந்த மங்கலத்தில். அவர் பேர் தான் ஜெஸ்மின் பிராண்ட். அந்த நபர்கிட்ட சொல்லி, ஐயா ஐயா நீங்கள் மறைக்குமாங்க ஐயா, அநேகர் மாண்டு போகிறாங்க, அநேகர் இயேசுவை ஐயோ அநேகர் மாண்டு போயிட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டாப்பில. அந்த நாளில் தான் அந்த துறை அந்த வெள்ளக்கார துறை இயேசுவை அறிஞ்சனால ஐயோ கட்டாயமாக அந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டனால அந்த பாரத்தினாலே அவர் தொடப்பட்டார். ஐயோ இந்த மலைக்கு நானும் சென்றாகணும், இந்த மலையில் இயேசுவனை அறிவிச்சாகணும், அநேகர் மாண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த நாளில் முடிவெடுத்த அந்த துறை அந்த வெள்ளக்கார துறை இயேசுவை அறிந்த நபர் முடிவெடுத்தார். கல்யாணம் பண்ண அந்த நாளிலே கணவன் மனைவியாக எங்கே வராங்க, மலைக்கு வராங்க. மலைக்கு வந்து பணியை இந்த கொல்லிமலையில் செய்ய ஆரம்பித்தாங்க. நிச்சய கடினமான பணி, எவ்வளோ பயங்கரமான பணி. இன்றைக்கி நம்ம அந்த செஞ்சிட்ருக்கோம், நம்மளும் சபையாக செஞ்சிட்ருக்கோம். எவ்வளோ கடினமான பணி, கொல்லும் மலை என்ற பெயர் பிரசித்தி பெற்ற கொல்லிமலை. அந்த நாட்களே பயங்கரமான கடினமான பணியை தொடர்ந்தாங்க. எத்தனையோ தேவையில்ல ஆத்துமாக்கள், கடினமான இருதயம் கொண்ட மலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த மலையை சொல்லப்போனால் ஐயோ பயங்கரமான மூட நம்பிக்கை நிறைந்த மலை. விசாசங்களின் பொடியில் சிக்கப்பட்டு ஊர் கட்டுப்பாடுல கட்டுப்பட்டு அடிமையாக கிடக்கிற இந்த மலை மக்கள் மத்தியில் நாம் ஓடியும் செய்கிறோம். அப்போ எவ்வளோ அதிகமாக ஆத்துமாக்களை ஐயோ இப்படிப்பட்ட தேவையில்ல ஆத்துமாக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற நாம் எவ்வளோ அதிகமாக நம்ம பாரத்தோடு எவ்வளோ அதிகமாக ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்யணும், எவ்வளோ அதிகமாக ஆண்டுடைய உதவி ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ளணும். இது நீனும் நானும் தனித்தையாக தனிச்சையாக செஞ்சிட முடியுமா? அந்த நாட்களே கடினமான ஒரு வேலை, அந்த நாட்களில் ஜெஸ்மெண்ட் அந்த நாட்களே கடினமான ஒரு பணி. ஆனால் இந்த நாளிலும் பார்க்குறோம் எத்தனை தேவையில்ல ஆத்துமாக்கள், எத்தனை தேவை கடினமான இருதயங்கள் மூட நம்பிக்கையில அடிமைத்தனத்தில் விழுந்து போய் விசாசின் பிடியில பாவ பழக்கங்களில் எவ்வளோ பயங்கரமான விக்கிரகத்தில் நம்பி விழுந்து போய் கிடக்கிற மக்களாக இருக்கிற இந்த மலையில நம்ம ஊழியம் செய்யணும்னா சும்மா இல்லைங்க. அப்போ இங்கே பார்க்குறோம் எதுக்காக இந்த மலை மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும், இந்த மலை மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும், அந்த உண்மையான கடவுளை அறிந்து கொள்ளும், அந்த இயேசு வைத்திருக்கிற உண்மையான ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கணும். அப்ப இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நிறைய நம்ம பாடங்கள் கற்றுக்கொள்ளணுங்க, நிறைய நம்ம பாடங்கள் கற்றுக்கொள்ளும். சாதகமான இல்லை, இந்த ஊழியத்தை நம்ம இந்த பணியில நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ளும். எங்க கற்றுக்கொள்ளலாம், நமக்கு யாரு கற்றுக்கொள்வது, யார் இருக்கா நமக்கு, யார் முன்மாதிரி? இயேசு சாமி ஒருவர் தான் நமக்கு மாதிரி தெரியாது, இயேசு சாமி. ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு, அவரும் உன்னதமான பணியை மகத்தான பணியை செய்து வைத்துட்டு சென்றார். அப்ப அவர்த்து நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? நம்ம இந்த கொல்லிமலையில செய்யறோம் சாதாரணமான பணி இல்லை, எவ்வளவு கடினமான பணி. அப்ப நிறைய பாடங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அப்ப இங்க பாக்குறோம் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பயங்கரமான இவ்வளவு மக்கள் அப்படியே பயங்கரமான ஒரு பாவ உடையில விழுந்து போய் கடந்து மூட நம்பிக்கையில விழுந்து போய் கடந்து விக்கிரகத்தை நம்பி பிசாசின் பிடியில ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லி அடிமையில விழுந்து போய் கிடக்குற விடுவிக்க முடியாதபடி முழுமையாய் மூழ்கி கிடக்கிற அந்த கொல்லிமலையில் மத்தியில நம்ம ஊழியம் செய்யறோம்னா இன்னைக்கு நீனும் நானும் செய்யறதுக்கு பலம் இல்லை. நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய பாடங்கள் நீனும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப யார்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும்? இதோ நமக்கு முன்மாதிரி ஆகி வாழ்ந்த அருமையான ஊழியத்தை செய்த அருமையான அற்புதமான ஊழியத்தை செய்து முடித்த அந்த இயேசுவானிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆனா அவர் கற்றுக்கொள்ளாத அவர் கற்றுக் கொடுக்காத பாடங்களா என்ன அருமையான பாடங்கள், என்ன அருமையான சத்தியங்கள். அதனாலதான் நான் நினைக்கிறேன் மரியாள் அவருடைய பாதத்தடையில உட்கார்ந்து தன்னுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து அவருடைய பாதத்தடையில உட்கார்ந்து கற்றுக்கொண்டார் இல்லைங்களா? அதான் நினைக்கிறேன் பேதுரு, பேதுரு என்ன செய்தான், உம்மிடத்து வேற யார் இடத்துல போவாண்டவரே உம்மிடத்து நித்திய ஜீவாசனங்கள் உண்டே என்று சொல்லி பேதுரு சொன்னாப்புல போல இருக்கு. அவரை விட்டா வேற எங்க நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? அதான் அவர் கற்றுக்கொள்ள அவர்கிட்டருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. நமக்கு நேரங்கள் போதாது, நாட்கள் போதாது. ஆக இந்த குறுகிய நேரத்தில், இந்த குறுகிய நேரத்தில் கிறிஸ்துவின் ஊழியத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ற தலைப்பில் நம்ம சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவின் ஊழியத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பாடங்கள் நம்ம தலைப்பில் சிந்திக்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த அருமையான பகுதி 6:9 19:19 முடிய அன்றா இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தை நம்ம பார்க்குறோம். அதிலே நம்ம கற்றுக்கொள்ள முடியாத பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுங்க. ஏன்னா நம்மளும் இந்த ஊழியத்தை செய்கிறோம், சபையாய் ஊழியத்தை நடத்துகிறோம் என்றால் அருமையான பாடங்களை கற்றுக்கொண்டே ஆகணும். அப்போ நம்ம அவர் செய்தார், அவருடைய வாழ்க்கையில அவர் ஊழியத்தை செய்தார். அவருடைய வாழ்க்கையில அவர் வல்லமையாய் ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை செய்தார். அநேகர் அவர் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அநேகர் மகத்தான காரியங்களை கண்டுகொண்டார்கள். அநேகர் ரட்சிப்புகள் வழிநடத்தப்பட்டார்கள். இயேசுனுடைய மகத்தான அந்த உன்னதமான காரியம் அங்கு விளங்கிற்று. அநேகர் ரட்சிப்புக்களை வந்தாங்க. அநேகர் அவருடைய வல்லமையான காரியங்களை பெற்றார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஊழியத்துல பார்க்கணும்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. அந்த பகுதியில இந்த அந்த 12 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நம்ம அதான் பார்க்கிறோம். அவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்ன அதான் நம்பிக்கை நம்ம சிந்திக்க போகிறோம். அவருடைய ஊழியத்திலிருந்து அவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்ன அதான் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அப்ப சிந்திக்கிறவல்ல அன்றுவே நீ என்னோட பேசு சுவாமி ஜபசிந்தியோடு நம்ம இந்த செய்தியே கேட்போம். அப்ப இங்க பாக்கலாம் அந்த இடத்துல அருமையான காரியங்கள். அந்த பகுதியை நான் மூணு பகுதியா பிரிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மூணு பகுதியா இந்த பகுதியை மூணு பகுதியா பிரிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கத்துக்கொள்ள போக முடியாத காரியங்கள் என்ன? யார் இடத்துல இருந்து இயேசுவான இடத்துலருந்து தான் அவர் செய்த ஊழியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அவை நம்ம இந்த பகுதியில இருந்து மூணு பகுதியா நான் பிரிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் பகுதி யாரை சார்ந்து, இரண்டாவது பகுதி யாரை கொண்டு, மூன்றாவது பகுதி யாரிடத்தில். யாரை சார்ந்து, யாரை கொண்டு, யாரிடத்தில் அவர் ஊழியம் செய்தார். யாரை சார்ந்து, யாரை கொண்டு, யாரிடத்தில் ஊழியம் செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தை செய்கிறோம். நாம் இவ்விதமான பாடங்களை கற்றுக்கொண்டு போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல இந்த பாடங்களை நம்மளும் அபியாசப்படுத்தி இந்த ஆசீர்வாதத்தை நாமளும் சுதந்திருக்க வல்லமையா எலும்புப்பட கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜபத்துல கடந்து செல்வோம். முக்கியமாக இங்க பாக்குறோம், முக்கியமாக அந்த 12 வசனத்துல முதல் பகுதியாக நாம் பார்க்கலாம். யாரை சார்ந்து, யாரை கொண்டு, யாரிடத்தில் என்று மூன்று பகுதியாக பிரிக்கிறோம். அதன் முதல் பகுதி 12 வசனம், அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி. அங்க பாக்குறோம், அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். முதல் பகுதியாக யாரை சார்ந்து, யாரை சார்ந்து அங்க பாத்தீங்கன்னா அவர் ஊழியம் செய்தார். அவர் ஊழியத்துல முதல் பகுதியா நாம் கற்றுக்கொள்ள முடியாத காரியம் என்ன தெரியுமா? அவர் யாரை சார்ந்து ஊழியம் செய்தார், யாரை சார்ந்து ஊழியம் செய்தார். முக்கியமா நம்ம கவனிக்கணும் அவங்க என்ன செய்கிறார். அந்த இடத்துல பாக்குறோம், அந்நாக்களில் 12 வசனத்துல அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராமனதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த இடத்துல பாக்குறோம் அவருடைய ஊழியத்துல முக்கியமான ஒரு பங்கு என்ன தெரியுமாங்க? அவருடைய ஊழியத்துல இடைவிடாதபடி முக்கியமான ஒரு பங்களிப்பு என்ன தெரியுமாங்க? அவருடைய ஊழியத்துல அவர் செய்ய அவர் அவர் அடிக்கடி அவர் மறக்காதபடி அவர் செய்ய முடியாத ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்க? போதித்தார் தான், சத்தியத்தை போதித்தார் தான், வேதத்தை உன்னதமான விதத்துல அருமையான சத்தியத்தை வெளியில கொண்டு வந்தார் தான், பல கிராமங்கள் தோறும் பல பட்டணங்கள் தோறும் சென்று போதித்தார் தான். ஆனா எதை செய்ய மறக்கல, எதை செய்ய தவறல, அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவர் ஜபத்தை மட்டும் விடவே இல்லை. அவர் ஜபத்தை மட்டும் விடலைங்க, அவர் ஜபத்தை மட்டும் விடல. அவர் யாரு? தேவாதி தேவனுடைய குமாரன். அந்த தேவாதி தேவனுடைய குமாரன் மனுஷனாக இந்த உலகத்துல வராரு. லூகா இந்த அருமையான இந்த சுவிசேஷகன், லூகா சுவிசேஷகன் முக்கியமாக வலியுறுத்தி பேசுகிறாப்ல இயேசுவை குறித்து. நம்ம பைபிள் ஸ்டடியில கத்துக்கொள்றோம், மத்தேயு, மார்க்கு, லூகா, யோவான், இந்த 4 புத்தகங்களும் இயேசுவை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது, இயேசுவை எப்படி காமிக்கிறாங்க கத்துக்கிட்டோம் இல்லைங்களா? மத்தேயு ராஜாவாக இயேசுவை காட்டுறான்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? மார்க்கு ஊழியனாக பார்த்தோம், கரெக்டா சொன்னீங்க, ஊழியனாக. லூகா மனுஷகுமாரனாக, கரெக்டா சொன்னீங்க, மனுஷகுமாரனாக. யோவான் தேவகுமாரனாக, சன் ஆஃப் காட். அப்ப லூகா யாரு? மனுஷகுமாரனாக ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாப்ல. அப்ப மனுஷனாக இந்த உலகத்துல வந்து பணியாற்றுறாப்ல, மனுஷனாக. பாருங்களேன், மனுஷனாக உலகத்துல வந்து பணியாற்றுறதுனால அவர் முழுக்க முழுக்க அவர் முக்கியமாக தேவனை சார்ந்து ஜபிக்கிறத லூகா வலியுறுத்தி பேசுறாப்ல. அங்க பாருங்க, மனுஷனாக ஊழியம் செய்கிறார்கள், மனுஷனாக ஊழியம் செய்யறதுனால அந்த இடத்துல லூகா வலியுறுத்தி பேசுறாப்ல. எதுக்கு முதலிடம் கொடுத்து, எதுக்கு முக்கியம் கொடுத்து பேசுறா, எதை முக்கியம் எடுத்து இயேசுவான் காமிக்கிறாப்ல? ஜபித்தல, ஜபம் செய்யறதுல முக்கியப்படுத்தி பேசுறதை பார்க்கலாம். அப்ப இங்க பாருங்களேன், ஒரு மனுஷகுமாரனாக இந்த உலகத்துல வந்து மனுஷனாக பணி செய்யறாப்ல. அப்ப மனுஷீகமான ஒரு காரியம் அங்க செயல்படும் பொழுது அங்க ஒரு காலம் தன்னிச்சையா செயல்படவே முடியாது. அப்ப எவ்வளவு அதிகமாக தேவனை சார்ந்து ஜபிக்கிறாப்ல பாருங்க. அப்ப இங்க பாக்குறோம், எப்ப எந்த சமயத்துல, 12 வசனத்துல அதான் பாக்குறோம், அந்நாக்களிலே. அந்த இடத்துல பாக்குறோம், அந்நாக்கள், அந்நாக்களின்னா எந்த நாக்கள் இல்லைங்க, அந்நாக்களிலே. அண்ணாக்கள்னா எந்த சமயத்தில் அண்ணாக்கள்னா அதான் 11 பாத்தீங்கன்னா, அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்தார்கள். அண்ணாக்கள் இல்லே, எப்படிப்பட்ட நாக்களிலே, அந்த பொல்லாத மக்கள், மூர்க்க வெறி கொண்டு இயேசுக்கு எதிராக காணப்பட்ட பொல்லாத மக்கள், எதிராளிகள் நிறைந்த அந்த பொல்லாத சூழ்நிலையில, பல்வேறு போராட்டத்தின் மத்தில, பல்வேறு எதிர்ப்பு மத்தில, அவர் எதை விட்டுடல, எதை செய்ய விட்டுடல, ஜபத்தை மட்டும் செய்ய விடல. பாருங்க 11 அந்த எதிராளிகள் மூர்க்க வெறி கொண்டு மற்றும் ஒரு இடத்துல பார்க்கலாம் எப்படி கொலை செய்யலாம் சொல்லி வகை தேடினார்களாம். அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நிறைந்த அந்த சமயத்துல, அந்த நாட்களில், அப்படிப்பட்ட எதிர்ப்புகள், போராட்டங்கள், பல்வேறு உபத்திரங்கள் நிறைந்த அந்த சமயத்துல இயேசுவானவர் என்ன செய்கிறாரு, ஜபத்தை செய்கிறார்னு சொல்லி பார்க்கணும். ஒரு மனுஷ குமாரனாக, ஒரு மனுஷனாக அவர் ஒரு வழக்கமாக ஜபம் என்ற ஒரு ஒரு பழக்கத்தை வழக்கமாக கொண்டிருந்த லூகா புஸ்தகத்தை நீங்க பார்க்கலாம். அடிக்கடி மத்தேய மார்க்கு யோவான் புஸ்தகத்தை காட்டிலும் லூகா புஸ்தகத்துல இயேசுடைய வழக்கமான செயலை அடிக்கடி வலியுறுத்தி பேசுகிறத, எந்த வழக்கமான செயலை காமிக்கிறார் லூகா, இயேசுடைய ஜபம் என்ற ஜபம், இயேசு ஜபிக்கிற பழக்கத்தை லூகா சுவிசேஷன் வழக்கமான இயேசுடைய வழக்கமான செயலை, எந்த செயல், ஜபிக்கிற அருமையான ஜப பழக்கத்தை லூகா வலியுறுத்தி காமிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா லூகா புஸ்தகத்துல பாக்கலாம், நிறைய வசனம் சொல்லிடலாம், சொல்லிட்டு போலாம். 3:21 அவர் ஞானஸ்நானம் செய்யும் போது ஜபித்தார். அதே 5:16 அவர் கீர்த்தி தேசமெங்கும் பரவும் பொழுது அவர் தனித்து போய் ஜபம் பண்றான்னு சொல்லி பாக்கிறோம். தனித்து போய் ஜபம் பண்றான்னு சொல்லி பார்த்தோம். இதே லூகா குறிப்பிட்டு பேசுறாப்ல. பேதுரு அவரை குறித்து அறிக்கை செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஜபிக்கிறான்னு சொல்லி பாக்கிறோம். 9:18 11:12 அங்க பாக்குறோம் இயேசு சாமி ஜபம் முடிச்சுட்டு, ஜபத்தை முடிச்சுட்டு வராரு. சீடர்கள் இயேசு கிட்ட கேக்குறாங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜபத்தை முடிச்சுதான் வராரு, ஜபத்தை முடிச்சுட்டு வராரு, ஜபத்துக்கு போயிருக்கிறாரு. முடிச்சுட்டு அதை கண்ட சீஷர்கள் இயேசு கிட்ட கேக்குறாங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாருன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க பாக்குறோம் அதே சமயத்துல கெத்செமனே தோட்டத்துல அந்த பேதுரு மறுதளித்து அந்த பயங்கரமான காரியத்தை பாக்குறாரு. கெஸ்மே தோட்டத்தில் அவர் முழங்கால்கிட்ட வேர்வையெல்லாம் ரத்த தொழிலாக மாற்றப்பட்டு பயங்கரமாக கண்ணீர் விட்டு ஜபிக்கிறத பார்க்கலாம். பயங்கரமான ஒரு துக்கத்தை கடந்து போற ஜபத்தை பார்க்கலாம் அந்த கெஸ்மே தோட்டத்தில். அப்ப பார்க்கலாம் இந்த லூகா புஸ்தகத்தில் முழுமையாக இயேசுனுடைய ஜபம் அந்த இடத்துல காணப்படுது பார்க்கலாம். அவருடைய ஊழியத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்ன இருந்துச்சு, ஜபம். லூகா புஸ்தகம் அடிக்கடி ஜபத்தை குறித்து, இயேசுடைய ஜபத்தை குறித்து அடிக்கடி பேசுகிறத பார்க்கலாம். அப்ப இங்க பாக்குறோம் முக்கியமாக அவர் முழுமையாக ஜபத்துல, அதான் தேவனோடு அந்த இடத்துல பார்க்கலாம். அண்ணாக்கள் அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டார். அதாவது ஒரிஜினல் மூல பாஷையில பாத்தீங்கன்னா இந்த பிரேயர் ஆஃப் காட், அதாவது முழுமையாக அவரை சார்ந்து முழுமையா அவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து ஜபத்துல தரித்திருந்தார் சொல்லி பதம் பத்தி பார்க்கலாம். அவ்வளவு அதிகமாக தேவனிடத்துல சார்ந்து, முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா அவர் தனித்து போய் ஜெபம் பண்ற, தனிமையான விதத்துல தனித்து போய் ஜெபம் பண்ணாரு. முழுமையாக தனித்து ஒரு தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போய் ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கலாம். ராம் முழுவதும் பல எதிரிகள் போராட்டங்கள் மத்தியில அதை மேற்கொள்வதற்கு பலத்தை பெற்றே ஆகணும். அதை மேற்கொள்வதற்கு அந்த சவாலை சந்திப்பதற்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் பெற்றே ஆகணும். அப்ப தேவனை சார்ந்து ஜெபிக்கிறது அவர் வேறு வழியே இல்ல. அதனாலதான் ராம் முழுதும் போராடி ஜெபிச்சிருக்கலாம், ராம் முழுதும் போராடி பல போராட்டத்தோடு கடந்து போய் ஜெபம் பண்ணிருக்கலாம். அப்ப அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஏன் சொல்ல போனா அடுத்தது நீங்க வசனம் அடுத்தது பாத்தீங்கன்னா 12 நியமிக்கிறார். 12 ஒரு பெரிய ஒரு காரியம் செய்ய போகிறாரு, அதுக்காக அவர் ஜபத்தை பண்றாரு, அதுக்காக அவர் ஜபத்தை பண்றாரு. அப்ப இங்க பாக்குறோம் ஒரு மகத்தான ஒரு பணியை செய்வதற்கு முன்பதாக ஒரு ஜபிக்கிறத பார்க்கலாம், தனித்து ஜபிக்கிறத பார்க்கலாம், ராம் முழுவதும் அதிக நேரம் எடுத்து ஜபிக்கிறத பார்க்கலாம், அவர் போராடி ஜபிக்கிறத பார்க்கலாம், தேவனையை சார்ந்து கொண்டு அவர் தேவனுடைய உதவி ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு செயல்படுறத பார்க்கலாம். அதனாலதான் அங்க பாக்கலாம், நீங்க பாத்தீங்கன்னா அங்க முக்கியமாக ஒரு வசனம் தென்படுகிறது. 19 அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே, அந்த வல்லமையை கூட எப்படிங்க அவரால் அடைஞ்ச முடிஞ்சு, அந்த வல்லமை கூட எப்படியா அவரால் அடைய முடிஞ்சு, அவர் பண்ண ஜபத்தினாலதான். ஆமா, அவர் பண்ண ஜபத்தினாலதான்.
இல்லைன்னா அந்த வல்லமையை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நீன நானும் அவருடைய வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், வல்லமையாய் ஊழியத்தை ஈடுபட வேண்டும் என்றால், அவருடைய வல்லமையின் கருவியலாக பயன்பட வேண்டும் என்றால், இன்னைக்கு நீன நானும் எதை செய்ய வேண்டும்? ஜபம் செய்ய வேண்டும். என்னென்றால் இயேசு சாமி ஒருவர்தான் ஒரு உன்னதமான மாதிரியாய் நமக்கு இருக்கிறார். இயேசு சாமி ஒருவர்தான் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாய் நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறார். அவரை நீ நோக்கி பாரு. அவருக்கே பிதாவின் உதவி தேவைப்பட்டிருக்கும் பொழுது, அவருக்கே பிதாவின் உதவி தேவைப்பட்டிருக்கும் பொழுது, நீன நானும் எவ்வளவு அதிகமா அவருடைய உதவியை நாட வேண்டும், எவ்வளவு அதிகமா அவருடைய உதவியை நாட வேண்டும். அவருக்கே பிதாவின் உதவி தேவைப்பட்டிருக்கும் பொழுது எவ்வளவு அதிகமா நீன நானும் அவருடைய உதவியை நாடி நாம ஜபிக்க வேண்டும். இன்னைக்கு நீ உன்னுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது ஆராய்ந்து பார். இன்னைக்கு நீ உன்னுடைய ஜப வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார். பல்வேறு போராட்டத்தின் மத்தியில, பல்வேறு எதிர்ப்புகள் மத்தியில, பல்வேறு கவலைகள் மத்தியில, பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில, எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாய்? எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற? கோபம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறாயா? எரிச்சல் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறாயா? இல்ல தகாத வார்த்தை என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறாயா? இல்ல கவலை என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறாயா? இல்ல பொறாமை என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறாயா? எந்த சமயத்துல? போராட்டத்து மத்தியில, பிரச்சனை மத்தியில, எதிர்ப்பு மத்தியில, பல பாடுகள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில், நீ எந்த ஆயுதத்தை பயன்படுத்துற? இன்னைக்கு உலக மனுஷன் பல்வேறு ஆயுதத்தை பயன்படுத்துவான், ஆனா அவர் கிறிஸ்துவன் எந்த ஆயத்தை பயன்படுத்த வேண்டும்? ஜபம் என்கிற ஆயத்தை பயன்படுத்த வேண்டும். அந்நாட்களிலே இயேசுவானவர் பயங்கரமான எதிர்ப்புகள் சந்தித்த வேளையிலே அவர் எதை ஆயத்தை பயன்படுத்தினாரு? ஜபம் என்கிற ஆயத்தை பயன்படுத்த. அதான் இங்க கத்துக்கொள்றோம். ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஜபம் என்கிற ஆயத்தை பயன்படுத்துகிறாயா? எந்த எந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலை நல்லா இருக்கும் போது அல்ல, பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில. அதான் மற்றும் ஒரு அருமையான வசனத்தை பார்க்கலாம். நான் படித்த சங்கீத புஸ்தகம் 109 சங்கீதம் அங்க பாருங்களேன். என்ன அருமையான ஒரு காரியம் சங்கீதக்காரன் செயல்படுகிறத பார்க்கலாம். சங்கீதம் 109 சங்கீதம் 4 வசனம் அங்க பாருங்களேன், எவ்வளவு தெள்ள தெளிவாக பார்க்கிறோம். என் சிநேகத்துக்கு பதிலாக, அங்க பாருங்க 4 வசனம், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கவனிச்சீங்களா? என் சிநேகத்துக்கு பதிலாக அவங்க விரோதிக்கிறாங்க, பயங்கரமான விரோதங்கள். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில கவனிச்சீங்களா? அவங்க அங்க அங்க சிநேகத்தை எதிர்பார்க்கிறான், ஆனா என்ன என்னதான் பார்க்க முடியுது? விரோதங்கள், கலகங்கள், பொறாமைகள், போட்டிகள், எதிர்ப்புகள் தான் பார்க்க முடியுது சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு எதிராக பல காரியங்கள், சூழ்நிலைகள், பல காரியங்கள் காணப்படலாம். அப்ப அந்த சமயத்துல அங்க நீ என்ன செய்யற? அங்க பாருங்க, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். விரோதத்தை தான் நான் வாங்கிக்கிறேன், விரோதம் தான் வருகிறது. பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு மக்கள் என்னை விரோதிக்கிறாங்கிறான். ஆனா அவன் என்ன செஞ்சான்? அதுல பார்த்து சோர்ந்து போயிட்டானா? இல்ல எதுக்கிறதாலும் எரிஞ்சு விழுறானா? இல்ல எதற்காக கோவப்படுறானா? இப்ப நம்ம சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை அவிதமா இருக்கும்போது நம்ம எந்த ஆயத்தை பயன்படுத்துறோம்? ஆனா சங்கீதக்காரன் எதை பயன்படுத்தினா? நானோ அடுத்த வசனம் என்ன சொல்லு, அடுத்த லைன் என்ன சொல்லுது? நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பட் ஐ கிவ் மை செல்ஃப் அன்டு பிரேயர். இங்கிலீஷ்ல அழகா சொல்லுது, பட் ஐ கிவ் மை செல்ஃப், என்னையே முழுமையாக கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். இங்கிலீஷ்ல அழகா சொல்லுது, பட் ஐ கிவ் மை செல்ஃப் அன்டு பிரேயர், ஜபத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன், ஜபத்துக்கு முழுமையாக என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் முழுமையாக. அப்படியாக நீ செயல்படுகிறாய். அவருடைய ஜப வாழ்க்கை விதமாக இருக்கிறது ஆராய்ந்து பார். ஜேசி ரயில் என்ற அருமையான தெய்வ மனுஷன் அவர் எவ்விதமா எழுதுறார். ஜேசி ரயில் என்ற தெய்வ மனுஷன் அவர் எவ்விதமா எழுதுறார், என்ன தெரியுமா எழுதுறாரு? If your pastor is to be useful in the hands of God, he needs your prayers. உன்னுடைய போதகன், உன்னுடைய போதகன் தேவ கரத்தினால், தேவனுடைய கரத்தினால வல்லமாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய ஜபம் அவருக்கு தேவைப்படுகிறது. புரியுதா? உன்னுடைய போதகன் தேவ கரத்தினாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய ஜபம் அவருக்கு தேவைப்படுகிறது. He must be faithful in prayer, in study, in the word, in doctrine, and in behavior. அந்த போதகன் அவர் செய்யற போதகர் பணியில, அவர் வேதத்தில், அவருடைய நடத்தையில, அவருடைய ஜபத்தில், அவருடைய உபதேசத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். பட் You must be faithful in prayer for him. நீ அவருக்காக ஜெபிக்கிற ஜெபத்துல நீ உண்மையா இருக்க வேண்டும். அதே சமயத்துல நீ அவருக்காக ஜெபிக்கிற ஜெபத்துல நீ உண்மையாய் இருக்க வேண்டும். ஆமாங்க, இன்னைக்கு நீ உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபத்தை ஒரு காலம் குறைத்து மதிப்பிடாத. ஜெபத்தை ஒரு காலம் குறைத்து மதிப்பிடாத. ஜெபத்தை ஒரு காலம் நீ 2nd பட்சத்துல வச்சிடாத.
முதல் பட்சத்துல வை, முதல் 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 இடத்து கொடு, முதல் இடத்து கொடு, முக்கியமான மையப்பகுதி அவனுடைய வாழ்க்கையில காணப்படட்டும். ஜபம் ஒரு காலம் இரண்டாம் பட்சத்துல கொடுத்துடாத. ஐயோ, ஜபம் சாத்தானை எதிர்கொள்ளும்படியான ஒரு ஆயுதம், ஜபம் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆயுதம், ஜபம் அநேக எதிரிகளை தாக்கும்படியான ஒரு ஆயுதம், ஜபம் உன்னுடைய வாழ்க்கை வல்லமையாய் சாட்சியாய் எழும்பும்படியான ஆயுதம். அதனாலதான் அந்த 19 வசனத்துல அவளுக்கு வல்லமை புறப்பட்டதுன்னு சொல்லி பாக்குறோம். உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில, இந்த ஊழியத்தில் அவருடைய வல்லமையை பார்க்க வேண்டும் என்றால் எந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தணும்? ஜபம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தணும். அவருடைய ஊழியத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும்படியான அருமையான பாடம் அதுதாங்க. அவர் என்ன செய்தார்? ஊழியத்தில் செய்தார் தான், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார் தான், அநேக ஆசீர்வாதம், அநேக மக்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் தான். ஆனா எதை செய்ய தவறல? ஜபத்தை செய்ய தவறவே இல்லை. இன்னைக்கு நீனும் நானும் தொடர்ந்து ஜபிக்கிறோமா? இன்னைக்கு நீனும் நானும் தனிப்பட்ட விதத்துல ஜபத்துல உட்காடுறோமா? தனியா போய் மனித கணக்கா ஜபிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கிறாயா? இல்ல அதிகாலையில எழுந்திருந்து ஜபிக்கிற பழக்கத்தை கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்ப்புகள், ஊழியத்தில் எத்தனை காரியங்கள், எத்தனை தடைகளை பார்க்கிறோம். இந்த சபை கட்டப்பட வேண்டும், தேவனுடைய வல்லமையை நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய வல்லமையை பார்க்க வேண்டும், தேவ ஆவியானவர் இருதயங்களை கிரியை செய்ய வேண்டும், கடினப்பட்ட இருதயங்கள் உடைக்கப்பட வேண்டும், மூட நம்பிக்கணும், பயங்கரமான பாவ பழக்க வழக்கங்கள், விக்கிர வணக்கத்துல விழுந்து போய் கிடக்கிற இந்த கொல்லிமலை ஆத்துமாக்கள் ஆவியானவர் தான் கிரியை செய்தார் உள்ளே. நம்மளா என்னால ஒன்னாலவே முடியாது. அவ்விதமாக நாம அறிந்து உணர்ந்து நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து எவ்வளவு அதிகமாக அவரை சார்ந்து ஜெபிக்க வேண்டும். எவ்வளவு அதிகமா நீ ஜெபிக்கிற, எவ்வளவு நேரம் எதுக்கு, எவ்வளவு நேரத்துக்கு இடத்த கொடுக்கிற? ஒரு தெய்வ மனுஷன் சொல்றாப்புல, தெர் இஸ் நோ கிரேட்டர் மினிஸ்ட்ரி, நோ ஹையர் காலிங், நோ பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் தேன் பிரேயர். ஜபத்தை விட வேற எந்த ஊழியமும், வேற எந்த உன்னதமான அழைப்போ, ஒரு சிறந்த மூலதனமோ எதுவுமே இல்லைங்க. சிறந்தது எது? ஜபம். அதான் பாக்குறோம், God's greatest works accomplished through prayer. கடவுளுடைய உன்னதமான பணி, மகத்தான பெரிய பணி எதனால நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஜபத்தினாலதான், ஜபத்தினாலதான். ஆமா, மற்றும் ஒரு அருமையான வாசகத்தை படிக்கிறேன். Prayer is trusting God. கடவுளை நம்பி போகும்படியான காரியம். That he can accomplish more when I am on my knees than I can accomplish on my feet. என்னால, என்னுடைய செயலினாலே நான் பண்றதை விட கடவுளால் செய்ய முடியும் சொல்லி நான் முழங்கால் நிற்கிறேன் பாருங்க, அங்கதான் வல்லமையான காரியங்கள் செயல்பட முடியும். ஆக இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல எவ்வளவு நேரம் செலவிடுற? இன்னைக்கு ஊழியத்துல நம்ம ஈடுபடுறோம், இன்னைக்கு நீனும் நானும் சபையாய் கட்டுறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு சொல்லி இந்த வருடத்துல முடிவு பண்றோம். அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாவது நம்ம தீர்மானத்தோடு நுழைஞ்சிருக்கிறோம். ஆண்டவரோட வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார், இதோ ஒன்று ரட்சிப்பு வருகிறது, அவரால் அவர் அளிக்கும் பலன் அவரோடும், அவர் பிரதிபலன் அவருக்கும் பா வருகிறது சொல்லி அவருடைய வார்த்தையை நம்ம பிடிச்சிட்டு ஜபிக்கிறோம். மந்தை பெருகுதல் போல மனிதரை பெருகப்படுவேன் சொல்லி அவருடைய வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் நாவினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டு நம்ம எவ்வளவு அதிகமாக ஜபிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் ஜபத்துக்கு ஒதுக்குற? சிந்திச்சு பாரு. இன்னைக்கு நீ ஒரு விசுவாசியாய் இருப்பாய் என்றால் இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பாரு, உன்னுடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? உன்னுடைய ஜபம் நேரம் எவ்வளவு நேரம் ஒதுக்குற? ஜபத்துக்காக எவ்வளவு நேரத்தை ஒதுக்குற? தனித்து ஜெபம் பண்றியா? தேவனை சார்ந்து கொண்டு ஜெபம் பண்றியா? அவருடைய வல்லமையை நாம் தரிப்பிக்கப்பட வேண்டும், அவருடைய வல்லமையினாலே இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டும் என்றால், அவருடைய வல்லமையினாலே இந்த ஊழியம் எழும்பப்பட வேண்டும் என்றால், ஐயோ, நீனும் நானும் செய்ய வேண்டிய, நீனும் நானும் கொடுக்க வேண்டிய மூலதனம் எதுங்க? ஜபம். அதை விட வேற என்ன, அதை விட வேற சிறப்பான வேற எதுவும் இல்லைங்க. There is no greater ministry, greater calling, greater investment than prayer. உன்னுடைய வாழ்க்கையில ஜபத்தை விட வேற என்ன மூலதனம்? ஆகவே இன்னைக்கு நீ ஜபத்தில் அதிகமாக ஈடுபடுகிறாயா? என்னுடைய வாழ்க்கையில நான் ஒன்று கற்றுக்கொண்டது உண்டு. நான் அதிகமாக, நிச்சயமாக நான் ஒவ்வொரு நாளும் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் ஜபத்துக்கு ஓடிடுவேன், ஒவ்வொரு நாளும் ஜபத்துக்கு ஓடிடுவேன். நிச்சயமாக இன்னொன்று பெருமைக்காக சொல்லலை, நான் பொதுவாக சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, பொதுவாக சில பேர் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நான் உட்காந்து ஜெபிக்கிறதுல விட நான் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதுலாம் எனக்கு உற்சாகத்தை பார்க்க முடியும். அந்த பழக்கத்தை நான் என்னுடைய வாலிப இதுலேருந்து கற்றுக்கிட்டேன். இன்னைக்கும் ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்துருக்காரு. நான் உட்காந்து ஜெபிக்கிறதுல எனக்கு அந்த உற்சாகத்தை பார்க்கவே முடியாது, ஊக்கத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் முழங்கால் நின்று ஜெபிக்கும் பொழுது ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் தான் ஆண்டருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு முழங்கால் நின்று ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு பலத்தை தருவார், ஊக்கத்தை தருவார், உற்சாகத்தை தருவார். அந்த இடத்துல உத்வேகத்தோடு ஜெபிக்க முடிகிறது. ஆமா, ஒரு ஊழியம் என்றால் ஜபம் இல்லாதபடி ஊழியமே பார்க்கவே முடியாது. நோ பவர் நோ பிரேயர். ஆமாங்க, எங்க ஜபம் இல்லையோ அங்க வல்லமை பார்க்கவே முடியாது. ஆகவே நம்ம இங்க பாக்குற முக்கியமாக இந்த நாள்ல நீனும் நானும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான காரியம், அந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலிருந்து அவர் என்ன செய்தார். அவர் பல்வேறு அருமையான ஊழியங்களை செய்தார், பலத்த காரியங்களை செய்தார், பல அற்புதங்களை செய்தார். அவரால் பல மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனா எதை செய்ய தவறல? ஜபத்தை செய்ய தவறல. ஆகவே இன்னைக்கு நீனும் நானும் எதை செய்ய தவறக்கூடாது? ஜபிக்க தவறக்கூடாது. அதிகமாக பாரத்தோடு ஜபிப்போம், ஊக்கத்தோடு ஜபிப்போம், கண்ணீரோடு ஜபிப்போம், போராடி ஜபிப்போம், தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஜபிப்போம், நேரத்தை செலவிடுவோம், ஜபத்துல செலவிடுவோம், ஆண்டவருடைய பாதத்தில் அமருவோம், அவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு வல்லமையை பெற்றுக்கொண்டு ஊழியத்தில் பல்வேறு ஆவிக்குரிய காரியங்களை ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம், கனிகளை சம்பாதிப்போம். எதன் மூலமாக? ஜபத்தின் மூலமாக. ஆகவே முதல் காரியம் யாரை சார்ந்து? அந்த தேவனை சார்ந்து அவர் ஜெபிக்கிறதே பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக யாரை கொண்டு? யாரை கொண்டு? 13 16 வசனத்திலிருந்து படிக்கிறோங்க. யாரை கொண்டு? 13 பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில்? பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. இங்க ஒரு லிஸ்ட் வருது, இங்க ஒரு லிஸ்ட் வருது. எத்தனை பேரு? 12 பேர். எத்தனை பேரு? 12 பேர் வருது. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரு? அவர் ஊழியத்தை செய்தார். அவர் பாருங்க, அவர் தனிமையாக செய்யவே இல்லை. அவருக்குன்னு சீடர்கள் அப்போஸ்தலர்கள் சொல்லி ஏற்படுத்தினார். அவரிடத்த அநேக சீஷர்கள் இருந்தாங்க, ஆனா முக்கியமான பொறுப்பை கொடுக்கும்படியாக அவருக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் என்று பெயரை என்ன சொன்னாலே, அதாவது சென்ட் அவுட், அனுப்பப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் என்று அப்போஸ்தலோஸ் என்ற கிரேக்க பதத்தில் அங்க படிக்கலாம். அவர்களுக்கு என்ன பெயர்? அப்போஸ்தலர். அப்படின்னா என்ன அர்த்தம்? The one who is sent out, அவர் வெளியிலே அனுப்பப்படுகிறவர்கள், வெளியே அனுப்பப்படுவர்கள் ஊழியத்துக்காக. தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக ஊழியம் செய்யும்படியாக, திருச்சபையை கட்டும்படியாக ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட நபர்கள் தான் அப்போஸ்தலர். அவர் பேர் என்ன? அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் என்று பதம் என்ன அர்த்தம்னா, the one who is sent out, அவர்கள் வெளியே அனுப்பப்படுகிறவர்கள். அந்த நாட்கள்ல அதாவது அத்தேனே பட்டம் தர, அதாவது அத்தேனியன், அதாவது அந்த அத்தேனியர்கள் சொல்றோம், அந்த நபர்கள் அந்த நாட்கள்ல அந்த பெரிய இராணுவ தளபதி எல்லாம் நியமித்து அவர்கள் வெளியே அனுப்புவார்களாம். அதுக்கு அப்போஸ்தலோ என்ற பதத்தை உபயோகப்படுத்துவார்களாம். அதுல என்ன வருகிறது? அவர்கள் அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் வெளியே அனுப்பப்படுகிற நபர்களாய் காணப்பட்டார்களாம். அதுலேருந்தான் இயேசுவானவர் இங்க பாக்குறோம், தம்முடைய பணியை செய்வதற்கு குறிப்பிட்ட 12 நபர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதுதான் அந்த லிஸ்ட் படிச்சோமா இல்லையா? அதுதான் அந்த லிஸ்ட், 12 நபர்கள். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்ப அப்போஸ்தலர் என்று சொல்ல போனால் இயேசுவானால் நியமிக்கப்பட்ட நபர்கள், இந்த ஊழியத்துக்கென்று அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, சத்தியத்தை வெளியே சென்று பிரசங்கிக்கும்படியாக, சபையை கட்டும்படியாக, பணியை நியமித்து பணியை செய்யும்படியாக அப்போஸ்தலர் என்று சொல்லி இயேசுவானவர் நியமிக்கிறார். அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள், வெளியே அனுப்பப்பட்டவர்கள். அப்ப இங்க பாக்குறோம் அப்போஸ்தலர் என்று பார்க்கிறோம், முக்கியமாக யாரால் நியமிக்கப்பட்டவர்கள்? இயேசுவால் நியமிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் என்று சொன்னாலே எத்தனை பேரு? 12 பேர். 12 பேர் அங்க பாக்குறோம். பவுல் அப்போஸ்தலரையும் சேர்த்து 13 பேராக பாக்குறோம். அப்ப இங்க பாக்குறோம் 12 பேர் அங்க அந்த நாளில் இயேசுவானவர் நியமிக்கிறார். முக்கியமான நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்றேன், அப்போஸ்தலர் என்ற பதத்தை பார்க்கும்பொழுது இன்னைக்கு நிறைய இடத்துல அப்போஸ்தலர் சொல்லி பட்டம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பின்னாடி அப்போஸ்தலர் சொல்லி பேர் சொல்லிக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல அப்போஸ்தலர் என்கிற காரியம் யார்த்துமே இல்லை, கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் என்ற காரியம் யார்த்துமே ஆண்டர் கொடுக்கப்படவே இல்லை. இன்னைக்கு அப்போஸ்தலர் என்ற பணி கிடையவே கிடையாது. இயேசு நாட்கள்ல, இயேசுடைய நாட்கள்லேயே சொல்லப்பட்ட பணி அதோடு முடிஞ்சு ஒழியா அதுக்கப்புறம் பின்தொடரவே இல்லை. இன்னைக்கு அப்போஸ்தலர் சொல்லிக்கொண்டு பேசுறதெல்லாம் கூடவே கூடாதது, தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானது. இன்னைக்கு யார் அப்போஸ்தலர்? யாருமே இல்லை. புரியுதா? யார் அப்போஸ்தலர்கள்? அங்க பாருங்க, அந்த இடத்துல திருச்சபை நியமிக்கும்படியாக அப்போஸ்தலருடைய அதிகாரத்தினால் உண்டான, அவர்களுக்குன்னு அடையாளங்கள் உண்டு.
யார் அப்போஸ்தலர்கள்? அவர்கள் தான் திருச்சபையின் அஸ்திபாரமாய் செயல்பட்டார்கள்.
யார் அப்போஸ்தலர்கள்? அவர்கள் தான் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தார்கள். இயேசுவை முகமுகமா பார்த்தவங்க தான் அப்போஸ்தலர்கள்.
யார் அப்போஸ்தலர்கள்? இயேசுனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள்.
யார் அப்போஸ்தலர்கள்? அந்த இடத்துல பார்க்கிறோம், திருச்சபை காரியங்கள் மீது அப்போஸ்தலருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள்.
அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கங்கள், சொல்ல போனா அவருடைய எழுத்துக்கள், கடவுளுடைய வார்த்தையாகவே காணப்பட்டது. அதான் அவர்கள் எழுதி வைத்து சென்றார்கள். நீங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த புத்தகங்கள்லாம், அவர் எழுதி வைத்த புத்தகங்களை பார்க்கலாம்.
யார் அப்போஸ்தலர்கள்? அவர்கள் இயேசுவ முகமுகமாய் பார்த்தது மாத்திரமல்ல, அவர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். அவர்கள் தான் அற்புதம் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்துல அப்போஸ்தலர் என்று சொல்லி பெரிய பிரத்யேகமான அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
இவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இவர்களும் தனியாக அடையாளங்கள் உண்டு.
இன்னைக்கு இந்த அடையாளங்களை கொண்டவர்களாம் இல்லவே இல்லை.
அப்போஸ்தலனா அவரை அவரோடு கூடிய ஊழியை செய்தவர்கள், அவரால் தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஊழியத்துக்குன்னு அவர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டார்கள். அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவரே அவர்கள் செய்து காமித்தார்கள். அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்கு விசேஷமாக பிரத்யேகமான அங்கீகாரம் அவர்கள் கொடுக்கப்பட்டது. திருச்சபையுடைய அஸ்திபாரமாய் அவர்கள் செயல்பட்டார்கள்.
இவர்கள் தான் அஸ்திபாரம், இவர்கள் தான் அஸ்திபாரம்.
ஆக ஒரு பெரிய உன்னதமான ஒரு காரியம் அந்த இடத்துல அங்க பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர்ங்கிற ஒரு காரியத்தை அங்க பார்க்கலாம்.
அப்ப இங்க பாக்குறோம், அவர் ஊழியத்தை செய்தார் யாரை கொண்டு? இப்படிப்பட்ட 12 நபரை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று சொல்லி அழைக்கிறார்.
அந்த அப்போஸ்தலர்கள் தான் திருச்சபையின் அஸ்திபாரமாக செயல்படுகிறார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் தான் இந்த இந்த அருமையான இந்த இவர்கள் இவர்கள் சொல்ல போனா இவர்கள் இந்த அருமையான மக்கள் தான் உன்னதமான ஊழியத்தை செய்யும்படியாக, உன்னதமான திருச்சபையை ஸ்தாபிக்கும்படியாக, உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான நபர்களாக எழுப்பப்பட்டார்கள்.
சொல்லப்போனா இந்த இடத்துல பார்க்கிறோம், இவர்கள் யாரு? பெரிய பட்டம் பெற்றவர்களா? நல்லா புரிஞ்சுக்கணும், இவர்கள் யாருங்க? இந்த லிஸ்ட்லாம் படிச்சோமே, பெரிய ஜாம்பவான்களா? இவர்கள் யாருங்க? பெரிய படிப்பாளிகளா? பெரிய பணக்காரர்களா? எல்லாம் தெரிஞ்சவங்களா? இல்லவே இல்லை. இவங்க பிஸ்னஸ் மேனா? இல்ல பயங்கரமான ஒரு நல்ல இன்ஃபுளுன்ஷியல் பீப்புளா? ஒரு நல்ல ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு மக்களா? ஆண்டவர் அப்படியான மக்களை தேர்ந்தெடுத்தாரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துக்கு இப்படியான நபரை தேர்ந்தெடுக்கவே இல்லை. இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் யார் தெரியுமா? அதுல முக்கியமா 12 பேர்ல 4 பேர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? மீன்பிடி வேலையில செஞ்சுட்டு இருந்தாங்க, மீன் பிடிக்கிற வேலைங்க. அதுல ஒருத்தர் யாரு? மத்தியங்கிற மனுஷன் வரி வசூல் செய்துகிட்டு இருந்தான், வரி வசூல் செய்து தொழில ஈடுபட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை அழைச்சார் ஊழியத்துக்கு. சாதாரணமான மக்கள். நீங்க பாருங்க அப்போஸ்தலர் புத்தகம் 4 அதிகாரத்துல பார்க்கலாம், அவர்கள் யாரை குறித்து படிக்கலாம். அப்போஸ்தலர் 4:13 வசனத்துல அங்க சொல்லி பாருங்களேன். அப்போஸ்தலர் 4:13 வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. அங்க பாருங்க, பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலனாய பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று, படிப்பறிவு அறியாதவர்கள் என்று, பேதமே உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள்.
அவங்க யாருங்க? உங்களுடைய பேசுகிற தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க யாரா இருந்தாங்களாம்?
படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமே உள்ளவர்கள், ஞானவான்கள் அல்லங்க, தரமான மக்கள், மதியமான ஒரு ஒரு பெரிய அறிவாளிகளோ இல்லவே இல்லை, படிப்பாளிகளோ இல்லவே இல்லை, சாதாரணமான மக்கள். ஆண்டவர் பார்த்தீங்களா யாரை கொண்டு தம்முடைய ஊழியத்தை செய்கிறார் பார்த்தீங்களா?
இவர்கள் தான் அந்த ரோம சாம்ராஜ்யத்தையே புரட்டி போட்டார்கள். இவர்கள் தான் உலகத்தை கலக்கர்கள் என்று பெயர் பெற்றார்கள். இவர்கள் தான் இந்த சுவிசேஷத்தை தேசமெங்கு உலகமெங்கும் சென்று பறைசாற்றி சத்தியத்தை விதைத்து ஆண்டவருடைய வல்லமையை பறித்துக் கொண்டு தேவனுடைய நாம மகிமைப்படும்படி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து திருச்சபையை நிலைநாட்டினார்கள். இவர்கள் தான்.
அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த காரியத்துல நம்ம கற்றுக்கொள்ள முடியாத பாடம் என்ன? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளையும் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு ஸ்பெஷலா ஆண்டர் ஊழியத்துல ஸ்பெஷலா படிச்ச இல்ல பிரத்யேகமாக ஆண்டவர் வைக்கணும்னு இல்லவே இல்ல. ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துல யாரை கொண்டு எவரை கொண்டு செய்யவே முடியும். அதுதான் நமக்கு கத்துக்கொள்ள முடியாத காரியம். ஐயோ இது என்னால முடியாது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க தேவையே இல்ல.
அங்க பாருங்க, இந்த பார்வோனை சந்திக்கும்படியாக மோசே ஆண்டவர் அனுப்புறாரு. மோசே என்ன சொன்னார், ஐயோ நான் திக்குவாயும் மந்த வாயும் உள்ளவனா இருக்கிறேன் சாமி, என்னால போக முடியாதுன்னு சொல்லி மழை போயிட்டு இருந்தான் பாத்தீங்களா இல்லையா. ஆண்டவர் அப்படிப்பட்ட நபரை தான் ஊழியத்துக்குன்னு அனுப்பினார். பேசவே தெரியாது, திக்கு வாயு உள்ள மனுஷன் நானு, அவனுடைய பேச்செல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கிறது, அதனால நான் அவ்வளவு பெரிய ராஜாட்டு நிறுத்த பேச முடியும்னு சொல்லி போராடிட்டு இருந்தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷன் தான் ஊழியத்துக்கு அனுப்பினார். ஆகவே நம்ம இங்க கத்துக்கணும்படியான காரியம், உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், இந்த சபையில உன்னை வைச்சிருக்கிறார், இந்த சபையில ஒரு விசுவாசியா வச்சிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த இடத்துல ஊழியத்துக்கு நான் மனதையும் கொடுக்கிறார். இதுக்காக நீ ஸ்பெஷலா படிக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்காக நீ பெரிய பெரிய மனுஷனாக பெரிய படிப்பனையாளர் அவசியமே இல்லை. ஆண்டர் அந்த ஊழிய மனதையும் ஆண்டர் கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும், அந்த ஊழியத்தில் உற்சாகமாக செயல்படுகிறோனாய் இருக்கிறான். அப்ப அப்படியான மனதை ஆண்டர் கொடுத்து அதை செயல்படும் பொழுது அந்த இடத்துல ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நீ விசுவாசின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவான் என்றால் அப்ப நீ விசுவாசிக்குரிய காரியத்தை பார்க்கவே முடியாது. அது கீழ்ப்படியாத ஒரு விசுவாசியா தான் செயல்படுகிறாய். தேனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாய். நீ விசுவாசம் சொல்லிக்கொண்டு நீ ஊழியத்தில் ஈடுபடாதபடி ஊழிய வாஞ்சி இல்லாதபடி இருப்பா என்றால் ஐயோ அது விசுவாசிக்கு அழகே இல்லையே. அந்த இடத்துல இயேசு எதுக்காக உன்னை ரச்சித்து இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், எதுக்காக உன்னை ரச்சித்தார், ஜாலியா ஊர் சுத்துறதுக்கா, எதுக்காக ஆண்டவர் உன்னை ரச்சித்தார், ஜாலியா கொண்டாடுறதுக்கா, அதுக்காக உன்னை ரச்சித்தார், உன்னை எதுக்காக உன்னை ரச்சித்தார். ஆண்டவர் எவ்வளவோ பயங்கரமான உடையில உன்னை விழுந்து போய் கடந்த ஆண்டவர் உன்னை உன்னுடைய பாவத்திலிருந்து மீட்டெடுத்து உன்னை ரட்சித்து இந்த சபைக்குள்ள உன்னை கொண்டு வந்து சேர்த்து உன்னை போதித்து உன்னை நித்தம் நடத்துகிறார் என்றால் எத்தனை தேவையில்ல ஆத்துமாக்கள் உன்னை சுற்றி இருக்கிறாங்க, எத்தனை தேவையில் ஆத்துமாக்கள் மறித்து போய் கிடக்கிறாங்க, எத்தனை தேவையில்ல ஆத்துமாக்கள் நரகத்து போயிட்டு இருக்காங்க. அப்படியான தேவையில் ஆத்துமாக்களை நீ இயேசுவின் பக்கமா கொண்டு வரணுமா இல்லையா? அப்ப நீ எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தப்படணும், அப்ப எவ்வளவா நீ செயல்பட வேண்டும். உன்னுடைய தாளந்துகள் உனக்கு இருக்கிற உனக்குன்னு ஆண்டு விசேஷமான தாளந்துகள் வைத்திருக்கிறார், உனக்குன்னு ஆண்டவர் விசேஷமான தாளந்துகள் வைத்திருக்கிறார், அந்த தாளந்தை பயன்படுத்தி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணலாம். ஆமா, எத்தனை அருமையான தாளந்துகள். ஆக நம்ம இங்க பாக்குறோம், யாரை கொண்டு, சாதாரணமான நபர்களை கொண்டுதான் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தையே செய்யற. ஆக நீ இந்த இடத்துல சாதாரணமான நபராய் இருக்கலாம், ஆனா உன்னை கொண்டுதான் ஆண்டவர் பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆவே நீ ஐயோ நான் எப்படி செய்வேன் ஏது செய்வேன் எனக்கு சொல்ல தெரியாதே, ஐயோ இந்த சத்தியத்தை போதிக்க தெரியாது, நீ பயப்படும் அவசியமே இல்லை. ஆண்டவர் உன்னை எதுக்காக ரச்சித்தார், எதுக்காக சபைக்குள்ள கொண்டு வந்தார், இன்னும் அநேக ஆத்துமாக்கள் உன்னை போல இருக்கிறாங்களா இல்லையா? அந்த கொல்லிமலையில எத்தனை நபர்கள் இந்த கொல்லிமலையில இருக்கிறாங்க, எத்தனை ஆத்துமாக்கள் உன்னை சுற்றி இருக்கிறாங்க. ஆகே உன்னை ரசிக்க உன்னை ரசிச்ச ஆண்டவர் எத்தனையோ தேவையில் ஆத்துமாக்களை ரசிக்கணும், எத்தனையோ தேவையில் ஆத்துமாக்கள் இயேசுவை கண்டுகொள்ளணும். அப்ப நீ எவ்வளவு அதிகமா செயல்படணும், எவ்வளவு அதிகமா ஊழிய வாஞ்சியோடு ஊழிய மனதை கொண்டவனாக பாரதோடு இது செயல்படும். ஆக இங்க பாரு, ஆண்டவர் சாதாரண மக்களை தான் தன்னுடைய ஊழியத்துல பயன்படுத்தின. மாத்திரமல்ல அந்த இடத்துல மற்றொரு முக்கியமான காரியத்தை பார்க்கிறோம். அங்க பாக்குறோம் முக்கியமாக என்ன தெரியுமா, அந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல பேதுரு தெரியும் நமக்கு. அங்க லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 6:19 அந்த வசனத்துல 17 லூக்கா 6 அந்த இடத்துல படிக்கலாம். லூக்கா அந்த ஒரு லிஸ்ட் வருது பாத்தீங்களா, 14 பேதுரு, அவன் சகோதரியாய் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பத்தலமியு, மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, செலோத்தே, யாக்கோபின் சகோதரன் யூதா, இதெல்லாம் யாருங்க, இதெல்லாம் யாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்க? பேதுரு தெரியும், யோவான் தெரியும் இல்லைங்களா, மத்தேயு தெரியும், ஆனா அதுக்கப்புறம் பின்னாடி வர லிஸ்ட்ல நபர் எல்லாம் தெரியுமாங்க? உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஒன்று புரியுதா நான் சொல்றது, புரியுதா? அப்ப அங்க பாக்குறோம் அந்த இடத்துல அவங்க எல்லாம் பெரிய 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 புகழ்பெற்ற நபர்களாங்களா, விளங்கினார்களா, பெரிய பயங்கரமா பாப்புலரா விளங்கினாங்களா இல்ல? ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் தெரியும், அதுக்கப்புறம் வந்த லிஸ்ட்ல, அந்த 12 அதுக்கப்புறம் வந்த நபர்கள்லாம். ஆனா ஆண்டருக்காக ஊழியம் செய்தார்கள் 12 ஒருத்தர், அவர்களும் அப்போஸ்தலா இருந்தார்கள், ஆண்டருக்காக உண்மையாக ஊழியம் செய்தார்கள், ஆண்டருக்காக உண்மையாக ஊழியம் செய்தார்கள். அங்க பாருங்க அவங்களுடைய பேர்லாம் புதுசா இருக்கு தெரியுங்களா, அதுக்கு பழக்கப்பட்ட பேருமா தெரியல, அடிக்கடி வந்த பேருமா தெரியல, ஆனா அவர்களும் அப்போஸ்தலர் ஒன்றாக இருந்தார்கள், உண்மையா ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆக இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் இன்னைக்கு உன்னையனே ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கார் என்றால், சபையில வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவர் நாமத்தை மெய்மைப்படுத்தும்படியாக உண்மையாக ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவ்வளவுதான், பெரிய நம்ம புகழா பெறணும் இல்ல நல்ல மதிப்பு பெறணும் இல்ல நிறைய பாப்புலர் ஆகணும் இல்லைங்க. அங்க பாருங்க அந்த நபர்கள்லாம் யாரும் அப்படி ஒன்றும் பெரிய புகழ் வாய்ந்த நபர்கள்லாம் இல்லவே இல்ல. ஒரு சில நபர்கள் தான் ஆண்டவர் வல்லமையாய் அந்த பேதுருவை பார்க்க முடிஞ்சு, மத்திய அந்த இடத்துல பேதுருவை பார்க்க முடிஞ்சு, யோவான் பார்க்க முடிஞ்சு, இப்படியான மக்கள். மற்ற நபர்கள்லாம் பெரிய புகழ் வாய்ந்த நபர்கள்லாம் பார்க்கவே முடியல, ஆனாலும் அவங்க 12 அப்போஸ்தலர் ஒருத்தராக இருந்தாங்க, உண்மையா ஊழியம் செய்தார்கள், தங்களுடைய பணியை நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட
புகழை வாங்கணும், இல்லை பெரிய மதிப்பை வாங்கணும், பெரிய பெயரை வாங்கணும், நல்ல மதிப்பு பாராட்டு வாங்கணும் இல்லைங்க. ஆண்டவர் எந்த இடத்துல நம்மளை வச்சிருக்காரோ அந்த இடத்துல எப்படி செய்யணும், உண்மையாக ஊழியம் செய்யணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்ததாக முக்கியமாக நம்ம இதே பகுதியில் பார்த்தோம், நம்ம இங்கே பார்க்குறோம் யாரை சார்ந்து ஊழியம் செய்கிறான்னு பார்த்தோம், யாரை கொண்டு ஊழியம் செய்கிறான் ரெண்டாவது பகுதியில் பார்க்குறோம். 12 நபர்களை தெரிந்தெடுத்தார், அவர்கள் அப்போஸ்தலன்னு சொல்லி அழைத்தார். அதே சமயத்தில் அவர்கள் யாராக இருந்தார்கள், சாதாரணமான மக்களாய் இருந்தார்கள், சாதாரண பணியில் ஈடுபட்ட மக்களாக இருந்தார்கள். அவர்களை கொண்டு தான் ஆண்டு தம்முடைய ஊழியத்திலே அவர் செய்ய ஊழியத்துக்கு அழைத்தார். திருச்சபையை நிலநாட்டும்படியாக அஸ்திபாரமாக செயல்பட்டார். மாத்திரமல்ல, பெரிய புகழ் வாய்ந்த நபர்கள்லாம் ஒரு சில மக்கள் காணப்படவே இல்லை. தன்னுடைய பணியில உண்மையாய் ஊழியம் செய்தார்கள். அடுத்த அதுலேயே முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்றோம். 16 வசனத்துல கடைசி காரியம் என்ன தெரியுமா? 16 வசனத்துல கடைசி காரியம் என்ன தெரியுமா? 16 வசனத்துல கடைசி காரியம், துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. லூகா புஸ்தகம் அவரை குறித்து எழுதுறாப்புல என்னங்க எழுதுறாப்புல, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. ஐயோ, 12 அப்போஸ்தல் லிஸ்ட் போட்டாச்சு, 12 அப்போஸ்தல் லிஸ்ட் லூகா எழுதுறாப்புல, 12 அப்போஸ்தல் கடைசியான ஒரு நபர் யாருங்க? யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியத்தை எப்படி எழுதுறாப்புல, எப்படி எழுதுறாப்புல, துரோகியான யூதாஸ் காரியத்து. கவனிச்சிங்களா? இதில் கற்றுக்கொள்ள முடிய மற்றொரு காரியம், அப்போஸ்தல ஆண்டவர் நியமிக்கிறாரு 12 அப்போஸ்தலர்கள், ஆனா ஒரே மனுஷன், அவனும் அப்போஸ்தலனா இருந்தான், ஆனா அவன் பேர் என்ன? அவன் பேர் யூதாஸ் காரியோத்து. அவன் பேர் என்ன? யூதாஸ் காரியோத்து. இயேசுவை முகமுகமா பார்த்தான், இயேசுவோடு கூட பணி செய்தான், இயேசுடைய அருமையான நன்மைகளும் அருமையான ஆசீர்வாதங்களும் அவனும் அனுபவிச்சான், இயேசுடைய அற்புதமான காரியத்தை அவனும் பெற்று அனுபவித்தான், இயேசுடைய போதனையை கேட்டு பல்வேறு காரியங்களை கற்றுக்கொண்டான், அவனும் ஊழியத்தை செய்தவன் தான், அவனுக்கும் அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்றவன் தான். அவன் என்ன செஞ்சான்? விழுந்து போனான். அவன் என்ன செஞ்சான்? விழுந்து போனான். தெரியுமா அவன் கதை? இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? கடைசியில் இயேசு காட்டி கொடுத்தது யாரு? அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் 12 அப்போஸ்தலன், இயேசுவின் நியமிக்கப்பட்ட 12 அப்போஸ்தலன் ஒருத்தனாகிய யூதாஸ் காரியோத்து வந்தான். இந்த லூகா எழுதுறான், எப்படி எழுதுறாப்புல பாத்தீங்களா? துரோகியான, துரோகினா என்னங்க? நன்றி கெட்டவன், நன்றி கெட்டவன். எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான் பாத்தீங்களா? யாருங்க அவன்? அப்போஸ்தலர், 12 அப்போஸ்தலன் அவனு ஒருத்தன், விசேஷமாக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன், அப்போஸ்தலருன்னு அழைக்கப்பட்டவன், அப்போஸ்தலன் பெயர் பெற்றவன், எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிச்சு இயேசுடைய போதனையை கற்றுக்கொண்டவன், இயேசுடைய நன்மைகளை அனுபவிச்சு எல்லாத்தையும் கண்டவன், பெரிய ஒரு ஊழியன், பெரிய ஒரு அப்போஸ்தலன் பெயர் பெற்றவன். கடைசியில் அவன் என்ன ஆக்கப்பட்டான்? விழுந்து போனான், விழுந்து போனான். அற்ப 30 வெள்ளிக்காசுக்காக, அற்ப 30 வெள்ளிக்காசுக்காக யாரை காட்டி கொடுத்தான்? இயேசுவிய, தன்னுடைய குருவாகிய, தன்னுடைய எஜமானனாகிய, தன்னுடைய ஆசானாகிய அந்த கடவுளாகிய இயேசுவே காட்டி கொடுத்தான், இயேசுவே காட்டி கொடுத்தான். பாருங்களா, பாத்தீங்களா? அப்ப இதுல நம்ம கத்துக்கொள்ற பாடம் என்ன? நம்ம இதுல கத்துக்கொள்ற பாடம் என்ன? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இதுல முக்கியமான குறிப்பு நம்ம கத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நீனும் நானும் எம்மாத்திரம், இன்னைக்கு நீனும் நானும் எம்மாத்திரம். இன்னைக்கு நீ சொல்லலாம், ஏ எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லலாம், ஏ நான் அப்படி பண்றேன் சொல்லலாம், இப்படி பண்றேன்னு சொல்லலாம், எனக்கு வேதத்தையே கரைச்சு கொடுத்துருக்கிறேன், நான் அந்த ஊழியம் பண்றேன், நான் இந்த ஊழியம் பண்றேன், இத்தனை இடங்கள்ல ஊழியம் பண்றேன், இத்தனை சபையை செஞ்சுட்டு இருக்கிறேன், இத்தனை சபையை கட்டிட்டு இருக்கிறேன், இத்தனை ஊழியத்தனை ஸ்தாபிச்சிருக்கிறேன், இத்தனை ஊழிய நான் பிரபாவம் பண்ணிட்டு இருக்கிறேன், பல மக்கள் என்னால ஆதாயம் பண்ணப்பட்டாங்க, ஆ ஒன்னு பிரமாதமா பேசலாம், நிறைய படிச்சு படிச்சிருக்கலாம், என்னென்னமோ நீ படிச்சு கரைச்சு குடிச்சு, வேதையை கரைச்சு குடிச்சு பயங்கரமா போதிக்கலாம், வல்லமையான பிரசங்க எழும்பலாம், எவ்வளவு ஊழியக்காரன் எழும்பலாம், சபை பிரமாதமா எழும்பலாம், விசுவாசியா இருந்து நிறைய பெருசலாம், பயங்கரமா பெருசலாம், நீ என்ன சொல்றது நானே கேட்கணும்னு சொல்லி ஒரு பெருமையில, ஒரு பெரிய ஒரு மமதையில, ஒரு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கலாம். வசனம் கவனிச்சிங்களா? 1 கொரிந்தியர் 10 12 வசனம், 1 கொரிந்தியர் 10 வசனம் அங்க பாருங்க, எவ்வளவு பயங்கரமா சொல்லுது அந்த வசனம், மிகுந்த எச்சரிக்கையோடு சொல்லுது பாருங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். கவனிச்சீங்களா? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஐயோ, கவனிச்சீங்களா? இதுலயும் ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம கத்துக்கிட்டோம். கவனிச்சீங்களா? இதுலயும் ஒரு முக்கியமான குறிப்பு கத்துக்கிட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார், யாரை சார்ந்து செய்தார்? அவர் ஜெபத்துல அமைதியா, ஜெபத்துல உன்னதமாய் தரித்திருந்தார், தேவனை சார்ந்து செயல்பட்டார்னு சொல்லி பார்த்தோம். யாரை கொண்டு 12 அப்போஸ்தலர் நியமித்தார், அந்த அப்போஸ்தலர் யாருன்னு சொல்லி பார்த்தோம். அந்த நபர்கள் யாரு? சாதாரண மக்கள் தான். ஆக
பெரிய புகழ் வாய்ந்த மக்கள் இல்ல. ஆண்டவர் அந்த மக்களை கொண்டுதான் ஊழியம் செய்தார். உண்மையாய் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். இன்னைக்கு உன்னைய நீ ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த முடியும். எனக்கு படிக்க தெரியாது, ஐயோ எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு நினைக்கலாம். ஐயோ நான் எனக்கு பேச தெரியாது, ஐயோ பைபிளே எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு எல்லாம் தெரியாதுங்க, நல்லா எனக்கு மறமாட்டேங்க, எனக்கு மக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, உன்னதான் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. உன்னதான் ஆண்டவர் பயன்படுத்த அவளுக்கு உருவா இருக்கிறார். அங்க பாருங்க, அந்த 12 சிஷ்யர்கள் யாரு? மீன்பிடி தொழில ஈடுபட்டவங்களாம். பெரிய படிப்பறிவு எல்லாம் இல்ல, பெரிய ஜாம்பவான்கள் அல்ல, பெரிய ஞானிகள் அல்ல, பேதமை உள்ளவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் தான். அவர்கள் ஆண்டவர் பயன்படுத்தலையா? சாதாரண மக்களை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஊழியத்துல பயன்படுத்தினார். இன்னைக்கு நீனும் நானும் ஆண்டவரை பயன்படுத்த முடியுமா? இன்னைக்கு நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் முழுமையா ஒப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவர் உன்னை பயன்படுத்தவே முடியும். அதுல முக்கியமா சின்ன குறிப்பு, அதுல முக்கியமா காத்துக்கொள்றோம். அப்ப அந்த இடத்துல லூகா பக்தன் அந்த இடத்துல எழுதுறாப்புல, லூகா சுவிசேஷம் அந்த இடத்துல எழுதுறாப்புல, அந்த 12 அப்போஸ்தலர் ஒருத்தனை குறித்து எழுதுறாப்புல. எப்படி எழுதுறாப்புல? துரோகியான யூதாஸ்காரியத்தின் எழுதுறாப்புல. 12 அப்போஸ்தலர் ஒருத்தன், யார் அவர்? யூதாஸ்காரியத்தின் யாரு? அவரும் ஒரு அப்போஸ்தலராக நியமிக்கப்பட்டார். யாரு? இயேசு முகமுகமா பார்த்து அவரோடு பணி செய்தவர், அவருடைய வல்லமை, அவருடைய நன்மை, அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர் நபர் யூதாஸ்காரியத்து. அவருடைய அவருக்குன்னு விசேஷ தகுதி இருந்துச்சு, விசேஷ அங்கீகாரம் இருந்துச்சு, இல்லைங்களா? ஆனா யூதாஸ்காரியத்து கடைசியில் என்ன ஆனா? விழுந்து போனான். நீ நானும் ஏமாத்துறோங்க. இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ள அருமையான குறிப்பு, ஜாக்கிரதையா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். நமக்கு ஒரு எச்சரிப்பு இது, நமக்கு ஒரு எச்சரிப்பு. இன்னைக்கு நீ பெரிய விசுவாசம் சொல்லலாம், எனக்கெல்லாம் தெரியும் சொல்லலாம், நீ என்ன சொல்றது நானா கேட்கறது ஒண்ணு ஆடலாம். ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு. எச்சரிப்பு உனக்கு, எனக்கு எச்சரிப்பு. உன்னுடைய பெருமை இல்ல, இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், அறிவு படைச்சவனா கூட நீ பேசலாம். ஜாக்கிரதையா இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில இந்த எச்சரிப்பு. ஐயோ இந்த சமயத்துல ஒரு சின்ன குறிப்பு அங்க பாக்குறோம். லூக்கா அவரை குறித்து பேசுறாப்புல, எப்படி துரோகியான யூதாஸ் காரியத்து. எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாத்தீங்களா? நன்றி கட்டவனாகி போயிட்டான். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தான், கடைசியில விழுந்து போயிட்டான். இப்ப நீனும் நானும் எம்மாத்திரம், நாமளும் எவ்வளவு நேரம் ஆகும் விழுவுறதுக்கு? ஆகவே நம்மை தாழ்த்துவோம், நம்ம தாழ்த்துவோம், தாழ்மையை படிச்சுக்குவோம், தாழ்மையை படிச்சுக்குவோம், தாழ்மையை அணிந்து கொள்வோம், அணுதிருமோ, நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய பெருமையெல்லாம் உடைச்சு போடுவோம். நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒண்ணும் இல்லை. தூளும் சாம்பலுமான சுவாமி, அவனோ நீசன் சுவாமி, அவனோ பாவிகளும் பிரதான பாவி சுவாமி, நம்மை தாழ்த்துவோம், அவரை நோக்கி அவை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுவோம். ஆகவே ரெண்டாவது காரியமாக நம்ம கத்துக்கிட்டோம். மூணாவது பகுதிக்குள்ள கடந்து போறோம். மூணாவது பருவத்துல யாரிடத்தில், மூணாவது பகுதியில கடந்து போறோம் யாரிடத்தில்? அங்க பாருங்க, லூகா புஸ்தகம் 6வது அதிகாரம், லூகா புஸ்தகம் 6வது அதிகாரம். யாரிடத்தில், யாரிடத்தில் அங்கு சொல்லி பார்க்கிறோம். லூகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். 17ஆம் வசனம், பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும், தங்கள் வியாதிகள் என்று குணமாக்கும்படிக்கும், யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும், எருசலேம் நகரத்திலிருந்தும், தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்தாவிலான பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அந்த 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். மூணாவது பகுதி இயேசுடைய ஊழியத்தை பார்க்கிறோம். அவரிடத்திலிருந்து கத்துக்கிற முடியாத பாடங்களை பார்த்துட்டு இருக்கோம். முதல் பகுதி யாரை சார்ன்னு சொல்லி பார்த்தோம். என்ன செய்தார் அவர்? ஜபித்தார். அவர் ஊழியம் செய்தார் யாரை கொண்டு? 12 அப்போஸ்தலர்களை நியமித்தார். அவர்கள் யார்? சாதாரணமான மக்கள், புகழ் வாய்ந்த மக்கள் அல்ல, ஒரு பகுதி மக்கள். அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் வல்லமையாய் ஊழியத்தை நடத்தினார். திருச்சபைகளை ஸ்தாபித்தார், திருச்சபையில் அஸ்திபாரமாய் விளங்கினார்கள். மூணாவது பகுதியாக யாரிடத்தில் மூணாவது பகுதியாக யாரிடத்தில் அங்க பாருங்க, அந்த மக்கள் பாருங்களேன், எவ்வளவு ஒரு தேவையுள்ள மக்களா இருக்கிறாங்க. அந்த 17ஆம் வசனத்தை படிச்சு பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு தேவையுள்ள மக்களா இருக்கிறாங்க, எவ்வளவு ஒரு பாதிக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. மறுபடியும் படிக்கிறோமே, அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு அநேகர் வியாதி நின்று குணமாக்கும்படிக்கு யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து, எருசலேம் நகரத்திலிருந்து, தீரு சீதோன் பட்டணங்கள் இருந்து, கடலோரத்திலிருந்து, பல திசைகளிலிருந்து வராங்க திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள். அங்க பாருங்க 19ஆம் வசனத்துல, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அதுல பாக்குறோம் எவ்வளவு ஒரு டெஸ்பரேட், எவ்வளவு ஒரு பரிதாபமான சூழ்நிலை அங்க மக்கள் காணப்படுறாங்க. அவரை தொடும்படிக்கு எல்லாரும் நெருக்கிறாங்க, வகை தேடுகிறார்களாம். அப்ப அந்த மக்களை பாக்குறோம், எந்த மக்கள் இடத்துல அவர் செய்கிறார்? தேவையுள்ள மக்கள், தேவையுள்ள பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களை அவர் சந்திக்கிறார். ஆமாங்க, இன்னைக்கு நம்முடைய நம்மை சுற்றிலும் நம்மை சுற்றியிருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? மிக தேவையுள்ள மக்கள். ஆத்துமாவை பார்க்கணும், இன்னைக்கு நம்முடைய ஊழிய செய்யறோம்னா அவங்களுடைய பேச்சை பார்க்காத, அவங்களுடைய போட்டு ட்ரெஸ்ஸை பார்க்காத, அவங்களுடைய பெருமையான பேச்சை பார்க்காத, அவங்களுடைய ஆத்மாவை பாரு, அவனுடைய ஆத்மாவை பாரு, அவனுடைய ஆத்மாவுடைய வரிய நிலைமையை பாரு. அவன் பயங்கரமா பொறாமை கொண்டு பேசுவான், அவன் சண்டை போடுவான், எரிஞ்சு விழுவான், இல்ல அவன் பெருமையா நடந்து கொள்வான், ஆடம்பரமா இருக்கலாம், இல்ல என்னமோ பேசுவான், மேலா பயங்கரமா மேலோங்கிப்ப இல்லைங்க. அவனுடைய பரிதாப நிலைமையை பாரு, அவனை பார்த்து எரிச்சு விழுவாத, அவனை பார்த்து கோவப்பட்டு இருக்காத, அவனுடைய பரிதாப நிலைமை பாரு, அவனுக்குள்ள இருக்கிற தேவையில்ல ஆத்மாவை பாரு. அவனுடைய ஆத்மா இயேசுவில்லாத ஒரு ஆத்மாவா இருக்குது இல்லைங்களா? இங்க பாருங்களேன், இந்த மக்கள் தேவையுள்ள மக்கள் யாரை நோக்கி வந்தார்கள்? இயேசுவை நோக்கி வர்றவர்கள், வகை தேடுகிறார்கள், திரளான ஜனங்கள் இயேசுவை நோக்கி வராங்க. அப்படின்னா அவங்க பார்க்கிறோம் இயேசு இல்லாத ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இயேசுவை நோக்கி வந்து அவர் மூலமாக அந்த குணத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னு அவர்கள் திரளான ஜனங்கள் கூடி வராங்க. ஒரு தேவையுள்ள மக்கள் சூழ்ந்து காணப்படுறார்கள், அந்த மக்கள் மத்தியில்தான் ஆண்டவருடைய வல்லமை இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப இங்கேக்கும் ஆமைக்குரிய விதத்துல பாக்குறோம், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், இந்த கொல்லிமலையில ஊழியம் செய்யறோம், நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? மிக தேவையுள்ள மக்கள். எப்படிங்க? பணம்லாம் இருக்குங்க, உங்களுக்கு காரு பங்களாலாம் இருக்குங்க, காடு தோட்டம்லாம் இருக்குங்க, நான் அதை சொல்லல. எங்க தேவையில இருக்கிறாங்க? ஆத்துமால தேவையோடு இருக்கிறாங்க. ஆத்துமா வைப்பாரு, அவங்களுக்குள்ள ஆத்துமா எவ்வளவு வறிய நிலையில இருக்குது, எவ்வளவு பரிதாப நிலையில இருக்குது, குன்றி போய் ஐயோ பலமற்று தோளும் துருத்தியும் உள்ள ஒரு ஆத்மா, பாவா ஆத்மாவா இருக்குது, அந்த ஆத்மா பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறது. ஆமா, அப்படியாக இந்த உலகத்துல எத்தனை தேவையில்ல ஆத்மாக்கள், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் அபிதமான ஆத்மாக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பார்வையோடு நம்ம ஊழியம் செய்யணும். அந்த பார்வையோடு நீ ஊழியத்துல இறங்கு, அந்த பார்வையோடு நீ செயல்படும் பொழுது உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய இருதயம் கணக்கும், உன்னுடைய இருதயம் பாரப்படும், உன்னுடைய இருதயம் ஐயோ நானும் ஒரு காலத்துல இப்படியாதான் ஆத்மாவா இருந்தேன், நானும் ஒரு காலத்துல பரிதாபமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து போய் கடந்தேன், நானும் ஒரு காலத்துல இப்படியாதான் நொந்து நரசிந்து போய் கடந்தேன், என்ன ஆண்டவர் ரச்சித்தா, இந்த ஆத்மா ரச்சித்தார், ஐயோ இப்படியான தேவையில்ல ஆத்மா ரச்சிக்கணும் சாமி சொல்லி நீ இன்னும் ஜெபிப்ப, இன்னும் அதிகமா பாரப்படும் அந்த ஆத்மாக்களுக்காக. ஆமாங்க, அபிதமாக ஆத்மாக்க சத்தியத்தை விதைக்கணும், இயேசுக்குள்ள கொண்டு வரணும் சொல்லி நீ அபிதமான மக்கள் மத்தில நீ செயல்படுறன்னு சொல்லி சிந்தையோடு செயல்படும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? தேவையில்ல ஒரு பாதிக்கப்பட்ட ஆத்மாவில, ஆத்மாவில தேவையுள்ள பாதிக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்க. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், இயேசுவை காமிக்கணும். சும்மா வெறும் சுகத்தை மட்டும் காமிச்சு ஒரு அவங்களுக்குள்ள தற்காலிக பிரச்சனை நீக்கிடலாம்னு சொல்லி இயேசுவை காமிக்காத, அவங்களுடைய பாவ நிலையை காமி, அவங்களுடைய பரிதாப நிலைமையை காமி. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே முழு மனுக்குழுமும் விழுந்து போய் கடந்துச்சு, முழு மனுக்குழுமும் விழுந்து போயிருச்சு. அப்ப மறுபடியும் ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை தேர்ந்தெடுத்து மறுமணியாக புதுப்பிக்கும்படியாக ஒரு கூட்ட மக்களை ரட்சிக்கிறார். அந்த ரட்சிப்பை காமி, அந்த ரட்சிப்பை கொடுக்கிற இயேசுவண்டை காமி, இயேசுவை காமி, இயேசுவை நோக்கி பார்க்கவை, இயேசுக்குள்ள கொண்டு வரப்பாரு. ஏன்னா நம்முடைய சுற்றில இருக்கிற மக்கள் அப்படிப்பட்ட ஆத்மாவில வரிய மக்களா இருக்கிறாங்க. அந்த ஆத்மா ரட்சிப்பு யாரால் முடியும்னா சம்பாதிக்க முடியும், இயேசுனால் மாத்திரம்தான். அந்த ரட்சிப்பு யாரால் மட்டும்தான் கொடுக்க முடியும்? இயேசுனால் மாத்திரம்தான். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்மா பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஆத்மா ரட்சிப்பு கட்டுப்பட்டு இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்பட்டு பரலோகராஜ்யத்துக்குரிய பங்காளியாய் மாற்றப்படணும். அதுக்காக தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அதுக்காக தான் சபையை நம்ம கட்டுறோம், அதுக்காக தான் ஆண்டோடைய பலத்தை நாடி ஜபம் பண்றோம், அதுக்காக தான் தூளியத்தை செய்யறோம். ஆகவே நம்மளை சுற்றில இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? மிக தேவையுள்ள மக்கள். எந்த தேவையில? ஆத்மாவில வரிய நிலையில விழுந்து போய் கிடக்குறாங்க, பாவத்துல விழுந்து போய் கிடக்குறாங்க. அந்த பயங்கரமான ஒரு ஆத்மாவை சிந்திச்சு பாரு. அப்படிப்பட்ட மக்களை நம்ம சந்திக்கிறோம், அப்படிப்பட்ட மக்களிடத்துல ஐயோ அந்த இயேசுன் அன்பை நம்ம காமிக்கணுமா இல்லையா? இயேசுன் அன்பை காமிக்கணுமா இல்லையா? என் மேலே ஆண்டர் அந்த தன்னுடைய அன்பை காமிக்கும் பொழுது ஐயோ நானும் அந்த இயேசுன் அன்பை காமிக்கணும். அப்படியான சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஆத்மாவை சந்திக்கிறோம். ஆகவே இயேசு சாமி யாரிடத்துல ஊழியம் செய்கிறார்? தேவையுள்ள பாதிக்கப்பட்ட மக்கள். எங்கேயோ அவர் ஊழியம் செய்யல, யாருக்கோ அவர் ஊழியம் செய்யல, தேவையுள்ள பாதிக்கப்பட்ட மக்களிடத்துல அவர் ஊழியம் செய்கிறார். அந்த தேவையுள்ள ஆத்மாக்களை சந்திக்கும்படியாக, அநேக ரட்சிப்புக்களை கொண்டு வரும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்க்கும்படியாக இன்னைக்கு நம்மளும் அந்த நோக்கத்தோடு செயல்படுவோம். இன்னைக்கு நம்மளும் இந்த ஊழியத்தில் ஈடுபடுவோம் என்றால் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் ஆத்மாவில் தேவையுள்ளவர்களா இருக்கிறார்கள், வறிய நிலையில இருக்கிறார்கள், நொந்து நசிந்து போனவர்களா இருக்கிறார்கள், தேவனற்றவர்களா இருக்கிறார்கள், தேவ நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறார்கள், மூட நம்பிக்கையிலும் அடிமைத்தனத்திலும் பாவ பழக்கங்களும் விழுந்து போய் கிடக்கிறார்கள். ஐயோ ஆத்மா என்னைக்குனாலும் மறிக்கும் பொழுது நரகத்து போற ஆத்மா இருக்கிறதே, ஐயோ அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே சொல்லி அப்படியான தேவையுள்ள மக்கள் மத்தியில நம்ம ஊழியத்தை செய்கிறோம் சொல்லி அந்த சிந்தியோட ஊழியம் செய்வோம், அந்த மக்கள் மத்தியில நம்ம ஊழியம் செய்கிறோம் சொல்லி அந்த சிந்தியோட ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டு இந்த ஊழியத்தை ஆஸ்வதிக்கிறார். அப்பொழுது நமக்கு அந்த பாரப்படும், நம்முடைய இருதயம் கணக்கும், அப்பொழுது நம்முடைய இருதயமும் உற்சாகப்படும், நம்முடைய இருதயமும் ஆண்டரை சார்ந்து ஊழியம் செய்ய முடியும். நீ எதுக்கோ என்னத்துக்கோ நீ செய்ய ஊழியம் செய்யாத, எதுக்கோ யாருக்கோ நினைச்சு செய்யாத, ஐயோ இந்த ஆத்ம தேவையுள்ள மக்களை சந்திக்கிறோன்னு சொல்லி அந்த கணத்தோடு செய்ய, அந்த பாரத்தோடு செய்ய. அந்த இடத்துல, அந்த இடத்துல அவையனுடைய வல்லமையை பார்க்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு உதவி ஒத்தாசை செய்வார், நமக்குள்ள அந்த பாரத்தை உற்சாகத்தையும் செயல்படுறத பார்க்கலாம். ஆகவே இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஏசுசாமி செய்த ஊழியத்துல மூணு முக்கியமான பகுதியிலே பார்த்தோம், யாரை சார்ந்து, யாரை கொண்டு, யாரிடத்தில். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கற்றுக்கொள்ளும் அருமையான பாடம், மிக அருமையான பாடம், ஜபத்துல அதிகமாய் தெரிந்தார், தேவனை சார்ந்து ஜபித்தார், 12 அப்போஸ்தலர்களை நியமித்தார். சாதாரணமான நபர்களாய் செயல்பட்டார், சாதாரணமான மகளை கொண்டுதான் ஆண்டவர் வல்லமையாய் ஊழியத்தை செய்தார். ஆகவே இன்னைக்கு நாம ஆண்டவர் நம்மை கொண்டு ஆண்டவர் அந்த ஊழியத்தை கட்ட முடியும். ஆகவே நாம் விசுவாசத்தோடு ஊழியத்தில் எழும்பலாம். இந்த தேவையுள்ள மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம் சொல்லி அறிந்து, தேவையுள்ள ஆத்துமாக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறோம் சொல்லி அறிந்து அந்த பாரத்தோடு செயல்படுவோம், அப்ப இந்த ஊழியம் சிறக்கும். ஆகவே இந்த அருமையான பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் இன்னுமாய் கத்திருக்காங்க ஊழியம் செய்வோம், ஜபத்துல உற்சாகமாய் எழும்புவோம். நம்மளை கொண்டு சாதாரணமான மனிதர்கள் கொண்டு ஆண்டவர் செய்கிறான்னு சொல்லி அந்த சிந்தையோடு நம்ம இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு ஆண்டோடைய உதவி ஒத்தாசையை நாடி செயல்படுவோம். ஆகவே இந்த ஊழியத்தை கத்திர விதமாக செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனே, பரிசுத்தம் உள்ள பிதாவே, நீதி உள்ள பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்தவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாங்கள் ஒன்று கூடியினர்களாக விசேஷமாக இந்த அருமையான வேளையில நீர் கொடுத்த இந்த அருமையான பாடத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஊழியம் செய்தீர் நீர், ஆனால் எவ்வளவு கத்தாவை ஊழியத்தை செய்தீர், அந்த ஊழியத்தில் என்ன விதமான பாடங்களை கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக்கொள்ள உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆமாண்டரே, நம்முடைய ஊழியத்தில் நீர் ஜபத்து மத்தில் விடவே இல்லை சுவாமி. ஜபத்தை தவற விடாதபடி அன்றே எவ்வளவு அதிகமாய் ஜபத்துக்கு இடம் கொடுத்தீர் சுவாமி. அன்றே கத்தாவே, எவ்வளவு அதிகமாய் நீர் தேவனிடத்துல சார்ந்து கொண்டிருந்தீர் சுவாமி. மாத்திரமல்ல, யாரை கொண்டு அவர் ஊழியம் செய்தார்? அந்த 12 பேர்கள் அப்போஸ்தலர் நியமித்தார்கள், அப்போஸ்தலர் என்று நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த அப்போஸ்தலர் யார்? சாதாரணமான மக்கள் கத்தாவே, படிப்பறிவில்லாத மக்கள் சுவாமி. அன்றரே, அப்படியேப்பட்ட நபர்களை கொண்டு நீர் வல்லமையாய் பயன்படுத்தினீர் சுவாமி. பின்னாடி அவர்கள் திருச்சபைக்கு அஸ்திபாரமாய் செயல்பட்டார்களே சுவாமி. பின்னாடி அவர்கள் அநேக அருமையான புத்தகங்கள் எழுதி தேவனுடைய வார்த்தையை போதித்து பல்வேறு சத்தியங்களை வெளியில கொண்டு வந்தார்களே சுவாமி. பின்னாடி அவர்கள் உலகத்திலே கலக்கர்கள் என்று பெயர் பெற்றார்களே சுவாமி. அன்றே எப்பவே உன்னதமான நபர்களாய், ஊழியர்களாய் எழுப்பி பிரகாசித்தார்கள் சுவாமி. எங்களையும் அன்றே கத்தாவை நீர் கொண்டு பயன்படுத்த முடியும் சுவாமி. நாங்களும் சாதாரணமான மக்கள் சுவாமி, அறிவினர்கள், மூடர்கள் என்று உணர்ந்தவர்களாய் உடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. மாத்திரமல்ல அன்றவரே, நாங்கள் அதுல முக்கியமான ஒரு குறிப்பை கற்றுக்கொண்டோமே சுவாமி, அந்த யூதாஸ் காரியத்து. அவனும் ஒருவனா இருந்தான், ஆனா விழுந்து போனானே சுவாமி. ஐயோ நாங்களும் எம்மாத்திரம் சுவாமி, ஐயோ நாங்களும் எவ்வளவு விழிப்பா இருக்கணும் சுவாமி. ஒரு காலம் நாங்கள் பெருமையிலே விழுந்துடாதபடிக்கு எங்களை முழுமையாய் தாழ்த்திருப்படையிலாய் வாழ உதவி செய்ய சுவாமி. அன்றவரே, யாரிடத்தில்? ஐயோ தேவையுள்ள மக்கள் மத்தியிலே சுவாமி, எவ்வளவோ தேவையுள்ள மக்கள் மத்தியிலே சுவாமி. அவ இந்த நாளில் கூட ஊழியத்துல நாங்கள் தேவையுள்ள மக்கள் மத்தியில ஊழியம் செய்யறோம் சொல்லி அந்த கனத்தோடு, அந்த அறிவோடு, அந்த சிந்தையோடு ஊழியம் செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த இருதயம் கனப்படுமே. இந்த இதயம் கத்தா ஒரு கனத்து இருதயத்தோடு செயல்படுவோமே சுவாமி, ஒரு பாரத்தோடு செயல்படுவோமே சுவாமி. அப்படியான சிந்தையோடு நாங்கள் செயல்பட உதவி செய்யும் சுவாமி. நீரும் அவிதமான மக்களிடத்துல ஊழியம் செய்தீர் சுவாமி. ஆகவே இதனால நீர் கொடுத்த அந்த அருமையான பாடத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துல நீர் எவ்வளவு உன்னதமான பாடங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி. தொடர்ந்து அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் ஊழியத்துல சிறந்து விளங்க உதவி செய்யும். எங்களை வல்லமையான எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.